Oh, hallelujah, 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 hallelujah. ஜீவிக்கிற மெய் தெய்வமே, எங்களுக்குள் வாசமா இருக்கிற வல்லமை உள்ள தெய்வமே, வாழ்நாள் முழுவதும் எங்களை வழிநடத்த எங்களுக்குள் வந்துவிட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சபையிலே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா, சபையிலே உமை கனம் பண்ணுகிறோம், உமை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்களை ஆட்கொள்கிறார், நாங்கள் தள்ளாடாதபடி எங்களை தாங்குகிறார், சோர்ந்து போகாதபடி எங்களை பலப்படுத்துகிறார், எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு சத்துவம் தருகிறார். கிருபை தாருங்கானவரே, பல காரியங்களை எங்களை நெருக்கினாலும் எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலம் தாருங்கானவரே. உண்மையே நோக்கி பார்க்கிறோம், உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உங்க நம்பினவர்களை நிர்வகிக்கப்பட விடமாட்டேன். கர்த்தாவே எங்களுக்கு போதி, எங்களோடு பேசுமாண்டவர். எல்லாரும் கண்களை மூடுங்க, ஒரு கைய வானத்துக்கு நேராக உயர்த்துங்க, தயவு செய்து பிளீஸ் கங்களை மூடுங்க, ஒரு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களோடு பேசும், சொல்லுங்க, எங்களோடு பேசும், நாங்க கேட்க ஆயத்தமா இருக்கிறோம், நாங்க கேட்க ஆயத்தமா இருக்கிறோம், எங்களோடு பேசுகிறார், எங்களை பலப்படுத்துகிறார், எங்களை திருத்துகிறார். நாம் எல்லாரும் தெரிந்து கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம், The Gospel of John, யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பதாவது வசனம் வரை நான் வாசிப்பேன்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானல் ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
சார், ஒன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்றது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுறவர் என்கிற தலைப்புல, அண்டர் திஸ் டாபிக், இந்த தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுறவர் என்கிற தலைப்புல இந்த நாளிலே நான் உங்களோட தேவனுடைய வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இங்கு இயேசு ஒரு கட்டத்தில் சொல்றாரு, நானே மெய்யான ஒளி, என்னை பின்பற்றும் இருளில் நடவாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். சோ மெய்யான ஒளி இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனை பிரகாசிக்க வேண்டும், இது உண்மையான சத்தியம். சோ இத ஒன்பதாம் சொல்றது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அப்படி தெய்வம் இந்த உலகத்துக்கு வரணும், தெய்வம் தெய்வமாக தான் இருக்க இடத்துல இருக்கிறதால பிரயோசனம் இல்லை. தெய்வம் இந்த உலகத்துக்கு கடந்து வர வேண்டும், இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனை பிரகாசிக்க பண்ணணும், மனுஷனை வாழ பண்ணணும், மனுஷனுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், மனிதனுக்கு முடிவில்லாத வாழ்வை கொடுக்கணும். ஆகவே இறைவன் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும், வந்து எல்லா மனுஷரையும் அவர் வாழ வைக்கும். அப்படி பார்த்தால் இந்த உலகத்திலே வந்த ஒரே ஒரு மெய் தெய்வம் இயேசு தவிர ஒருவரும் கிடைக்கும். தேடி தேடி பார்த்தாலும் இயேசுவை தவிர இந்த உலகத்திலே ஒரு தெய்வம் வந்தது வாழ்ந்தது, மனிதருக்காக தன் ஜீவனை கொடுத்தது, மனிதருடைய அக்கிரமங்களை மனுஷருடைய பாவங்களை நீக்குவதற்காக தன்னையே கொடுத்ததுன்னு சொல்லி உலகத்தில் தேடி 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 பார்த்தாலும் இயேசுவை தவிர இன்னொருவரை நாம் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. பட் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் இந்த உலகத்திலே இறங்கி வந்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து சொன்னபடி மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். காலம் அவை கடவுள் கடவுளாகத்தான் இருக்கிடத்தில் இருக்கிறதால மனுஷனுக்கு நன்மை இல்லை. கடவுள் மனிதனை ரட்சிக்க, மனிதனை மீட்க, மனிதனை பிரகாசிக்க பண்ண, மனிதனுக்கு மறுவாழ்வு கொடுக்க இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வரவு. அவை அப்படி பார்த்துட்டால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்த தெய்வமாக இருக்கு. அவன் சொல்றது ஒன்பதாம் வசனத்தில், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தெய்வமாக இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் இருக்கிற மனுஷர்களை, மனிதர்களை அறியாமல் மனுஷர்களை வேட்டையாடுகிற அந்த மனிதர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அமெரிக்காவில் இருக்க படித்தவர்களுக்காகவும், நம்மை போன்ற பாமர மக்களுக்காகவும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஏன் அவர் மரித்தார் என்றால், நம்மை பிரகாசிக்க பண்ணுவதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நமக்கு மறுவாழ்வு தருவதற்காக, நமக்கு முடிவில்லாத வாழ்வு தருவதற்காக, நம்மை பரலோகம் கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே மரித்தார். மூன்றாம் நாள் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். ஒரு அலேலூயா சொல்லுங்க. அவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இதனாலே நாம் எப்படி கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்கிறது என்பதை குறித்து நாம் கவனித்து நாம் கருதுகிறது நல்லது. நாம் வாசித்த வசனத்தை, எந்த மனுஷனே பிரகாசிக்கப்படுகிற தெய்வம். சோ ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்குதா? கிறிஸ்துவால் தொடப்பட்ட நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் பிரகாசமாக இருக்குதா அல்லது அந்தகாரமாக இருக்குதா? தேவ பார்வையில் அவலட்சணமாக இருக்குதா அல்லது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையா? தேவன் நம்மை தொட்டிருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எதற்காக? நம்மை அவர் பிரகாசிக்கப்படும். சோ வெளிச்சம் எங்க பிரகாசிக்கணும்? அது இருளிலே தான் பிரகாசம். வெளிச்சம் எங்கு தேவை? இருளு. இந்த உலகம் இருள் நிறைந்ததாக இருந்தது. ஆகவேதான் இயேசு மெய்யான வெளிச்சமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஏசாய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும் பொழுது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். மரண இருளில் தேசத்தின் மேல் வெளிச்சம் உதித்தது, பிரகாசித்தது. உலகம் காரிருள் என்கின்ற பாவத்திலே மூழ்கி இருந்த போது இந்த பாவம் இருளிலிருந்து மனிதனை மீட்டு மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாக இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் இந்த வசனம் வாசித்த வசனம் சொல்கிறது, ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஒளி எங்கே பிரகாசிக்கிறது? இருளிலே பிரகாசி. ஆனால் இருள் அதை பற்றிக் கொள்ளவில்லை. நாம் இந்த உலகத்திலே பிரகாசிக்க இயேசு நம்மை தொட்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே வெளிச்சங்களாய் சுடர்களாய் பிரகாசிக்க ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை தொட்டிருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். சோ நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே பிரகாசிக்க தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். சரி, நாமே சொன்ன. சோ நாம் எப்படி பிரகாசிக்கிறோம்? கிறிஸ்துவுக்காய் தேவனுடைய பிள்ளையாய் எப்படி நாம் இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறோம் என்பதை குறித்து ஒரு 5 அல்லது 6 காரியங்கள் சீக்கிரமாய் நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல போறோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க விரும்பினீங்களோ விரும்பலையோ கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவதாக இருக்கு. நான் பிரகாசம் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். என கவனிங்க. மழை இல்லாத மேகங்கள் எதற்கு? தண்ணீர் இல்லாத கிணறுகள் எதற்கு? கனி இல்லாத மரங்கள் எதற்கு? ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். மேகங்கள் மழையை கொண்டு வருது, கிணறு நமக்கு தண்ணீரை தருது, வேதத்தை சொல்லப்படுது, மரம் கனியை கொடுக்கும். சோ சிருஷ்டிக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை ஒன்றும் இழந்திடக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். வடமீன் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவன் நோக்கத்தை இழந்திடக்கூடாது. தேவனாலே அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ பிள்ளைகள் என்ற முத்திரை குத்தப்பட்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் தேவ நோக்கத்தை இழந்திருக்கூடாது. ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கப்படுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சிறப்புள்ள வாழ்க்கையாக இருக்கும். நாம் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு உயிர் உள்ள வாழ்க்கையாக இருக்கணும், அது உற்சாகம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும், மட்டுமல்ல அது பயனுள்ள வாழ்க்கையா இருக்கணும். அது மாத்திரமல்ல மற்றவர்களை அது மற்றவர்களுக்கு அது பயன்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக வாழுகிறோம், எந்த அளவுக்கு தேவ நாமத்தின் மகிமைக்காக வாழுகிறோம், எந்த அளவுக்கு மற்றவர்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம், எந்த அளவுக்கு தேவ கரத்திலிருந்து பயன்படுகிறோம், அந்த அளவுக்கு தான் நாம் பிரகாசிக்க முடியும். நம்மை ஆண்டவர் பிரகாசிக்க அழைத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இப்படியாய் சொன்னார், விளக்கை கொளுத்தி மரக்காலு கீழே வைக்க மாட்டார், மாறாக அதை தண்டின் மேல வைப்பார்கள், அப்பொழுது அது எல்லா இடமும் வெளிச்சம் கொடுக்கும் சொன்னார். விளக்கு இருக்கவன் இடத்துல இருக்கணும். நீயும் நானும் ஒரு விளக்கு என்று ஆண்டவர் சொல்லுறார். விளக்கு என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுக்கும், பிரகாசம். அந்த விளக்கு தன் பிரகாசத்தை இழந்து விட்டால் அதனால என்ன பிரயோஜனம்? நீங்க சிந்திங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அவர் சிருஷ்டி நம்மை அழைத்த நோக்கம், நம்மை ஆண்டவர் ரட்சித்த நோக்கம் நிறைவேறணுமே, நாம் எதற்காக பிரயாசப்படணும், எதற்காக வாழணும், என்ன நோக்கத்துக்காக ஜீவிக்கணும்? நோக்கம் இல்லாம ஆண்டவர் நம்மை தொட்டாரா? இத்தனையோ பேர் இருக்க, எத்தனையோ பேர் நம்மை போல இருக்க, எத்தனையோ ஆயிரங்களுக்கு நம்மை போல நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு, நம்மை மாத்திரம் தொட்டாரு, நம்மை மாத்திரம் ரட்சித்திருக்காரு, அழைத்திருக்கிற அபிஷேகம் பண்ணி தேவத பிள்ளைன்னு முத்திரை குத்தி சபையை கொண்டு வைத்து ஆராதிக்கிற கிருபையை தந்திருக்கிறாரு. விளக்கு அது வெளிச்சம் கொடுக்கணும், வெளிச்சம் இருளில பிரகாசிக்கணும், அநேகர் அதுல பயனடையணும். நான் அதை பிற்பாடு வருகிறேன். என கரும்பானவர்களே, விளக்கு மரக்காலு மேல வைக்கப்படும், அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கப்படணும். நீயும் நானும் ஒரு விளக்கு என்று இயேசு சொல்றார். வெளிச்சம் கொடுக்கிற விளக்கப்பா, இதில் பிரகாசிக்க வேண்டிய விளக்கு. அந்த விளக்கு தன் வெளிச்சத்தை இழந்துட்டார், தன் பிரகாசத்தை இழந்துட்டார், அதனால என்ன பிரயோஜனம்? வீட்டிலே அதை வச்சிருக்க மாட்டேன், தூய்கொண்ட குப்பை தொடிக்க போகுது. ஏன்னா பிரயோஜன பிரயோஜனமற்ற பாத்திரம், பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருளை வீட்டில் நான் வச்சிருக்க மாட்டேன். அடிக்கடி கிளீன் பண்ற வீட்டை என்னெல்லாம் துப்புர என்னெல்லாம் பிரயோஜனம் இல்லாம இருக்குதோ எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போட வேண்டிய இடத்துல போட்டுரும். சோ விளக்கு பிரகாசிக்க, நாம் பிரகாசிக்க அழைக்கப்படுவோம். இயேசுவுக்காய், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் நாம் பிரகாசிக்கும். விளங்கின ஆமே சொல்லுங்க. இன்றைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பிரகாசிக்கிறார். அப்பேற்பட்டவர்களுக்கு நட்சத்திரம் என்று பேரும் கொடுக்கிறார். சிலர் சினிமாவில் பிரகாசிக்கிறார்கள், சிலர் அரசியல் பிரகாசிக்கிறார்கள், சிலர் ஸ்போர்ட்ஸ்ல பிரகாசிக்கிறார்கள், சில படிப்புல பிரகாசிக்கிறார்கள், சில செய்யும் தொழில பிரகாசிக்கிறார்கள். சோ அண்ட் சோ அவர்கள் பிரகாசம் எல்லாம் அவர்களுக்கு தான், அவர்கள் மகிமை எல்லாம் அவர்களோடு தான். நீயும் நானும் பிரகாசிக்கிறது தேவ நாமத்தின் மகிமைக்காக. ஹாலலோயா. நீயும் நானும் பிரகாசிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக. ஹாலலோயா. எனக்கு தெரியத்தக்கதாக சில துறைகளிலே பிரகாசித்துக் கொண்டு இருந்தவர்கள் திடீரென்று தற்கொலை செய்திருக்கிறது நான் அறிந்திருக்கேன். இதை நான் யோசிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன், அந்த பிரகாசம் எல்லாம் பொய்யுங்க. மனித புகழ்ச்சியும் மனிதர்களுடைய பாராட்டுகளும் செல்வாக்கும் செல்வமும் அது வெளிப்படையான ஒரு தோற்றமாக இருந்தது. ஆனா உள்ளே அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கல, உள்ளே அவளுக்கு ஒரு ஒரு சமாதானத்தை கொடுக்கல, உள்ளே அவளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கல. வாழ்க்கையில விரக்தி, தற்கொலை, திடீர் நடந்தது. ஏன் இது நடந்தது? உலகத்துக்கு தெரியல, ஆனால் வெளியிலே தற்கொலை. எத்தனையுமே உலகத்துல பிரகாசிக்கிறார்கள், ஆனால் நீயும் நானும் தேவனுக்காக பிரகாசிக்க பிறந்தவர்களால், நீயும் நானும் ஆண்டவருக்கென்று பிரகாசிக்கிற விளக்குகள். பாருங்கள், விளக்குகள் அணைந்து போக கூடாது. உங்கள் விளக்கு அணையாதபடி யாக்கிறதாரு. நாம் பிரகாசிக்கும். சோ நாம் எப்படி பிரகாசிக்கிறது சொல்லி ஆறு காரியம் நம் வேதத்தில் இருந்து பார்த்து சீக்கிரம் சீக்கிரமாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். தயவு செய்து என்னோட கூட சீக்கிரமாக வாருங்க. முதலாவது நாம் வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் 5:5 படி. 5:5
38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான்.
யோவான் 5:38
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதா இருந்தீர்கள்.
இயேசு ஒரு மனிதனை சுட்டி காட்டுறார் பாருங்க. ஆண்டவருக்காக பிரகாசித்த ஒரு மாபெரும் மனிதனை இயேசு சுட்டி காட்டுறார். அவருடைய பிரகாசம் எந்த அளவுக்கு இருந்த தெரியுமா? என கவனி, இந்த மனிதன் எந்த அளவுக்கு பிரகாசித்தான் பார்க்க போறீங்களா? இயேசு அவனை குறித்து சொன்னாரு, ஸ்திரிகளில் பிறந்தவர் அவனை போல ஒருத்தரும் இல்லை. அந்த அளவுக்கு அவன் பிரகாசித்திருக்கான். ஆண்டவருக்கான் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பூரணமாக நிறைவேற்றியிருக்கிறான். தான் அனுப்பப்பட்ட நோக்கத்துக்காகவே வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய லைஃப் ஸ்டைலே டோட்டலி டிஃபரெண்ட். உடுப்பு வித்தியாசம், ஒட்டக பயம். சாப்பாடு காட்டு தேனும் ஒட்டுக்கிளி. சாப்பாடு வித்தியாசம், இருப்பிடம் வனாந்திரம், வீடு இல்ல காடு, இருக்கிற இடமே வித்தியாசம், பிரசங்கம் வித்தியாசம். விரியம்பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு, உங்களை சொல்லல சார், விரியம்பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்ட முடியும். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள வகை தேடாது. இப்பொழுதே கோடையானது மரத்துக்களை வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினைப்படும். இப்படி யார் பேச முடியும்? அதுவும் பரிசேரை பார்த்து, வேத பாரகரை பார்த்து, ஆசாரியரை பார்த்து இப்படி ஒருத்தரும் பேசல. அந்த அளவுக்கு அவனுக்கு ஆவியில பலம் இருந்ததுங்க. அந்த அளவுக்கு அவன் வனா பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்துல கூடியிருந்தான். கிட்டத்தட்ட இயேசுக்கு யோவான்க்கு கிட்டத்தட்ட 6 வித்தியாசம். யோவான் ஊழியம் கிட்டத்தட்ட 6 இருக்கிறார். என்ன நோக்கத்தில் அனுப்பப்பட்டாரோ, என்ன ஊழியத்துக்காக அனுப்பப்பட்டாரோ, அவர் பிறந்து வளர்ந்து நோக்கமெல்லாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவது. யோவானுடைய எண்ணமெல்லாம் வாழ்வெல்லாம் அவருடைய அவருடைய மோட்டிவேஷன், அவருடைய அவருடைய இலக்கெல்லாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவது. வனாந்திரத்தில் குடியிருக்கணுமா? எஸ் லார்ட். ஒட்டக உடுப்பு தான் போடணுமா? எஸ் லார்ட். காட்டு தின் தான் சாப்பிடணுமா? வேற ஃபுட் இல்லையா? எஸ் லார்ட். ஊழியம் வித்தியாசம், பேச்சு வித்தியாசம், இருப்பிடம் வித்தியாசம், சாப்பாடு வித்தியாசம், உடுப்பு வித்தியாசம். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. நீங்களும் சில காலம் அந்த வெளிச்சத்திலே கலிகூற மனதார்கள். அவனுடைய வெளிச்சத்திலே எத்தனையோ பேர் ஆண்டவரை கண்டார்கள் தெரியுமா? அவனுடைய வெளிச்சத்திலே, அவருடைய பிரகாசத்திலே அநேகர் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பியிருக்கார்கள், குணப்பட்டிருக்கார்கள், மனம் திரும்பியிருக்கார்கள், அறிக்கை பண்ணியிருக்கிறார்கள், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பியிருக்கார்கள், மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அநேகர் பெற்றிருக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக. ஒருவராலும் அவருடைய பிரகாசத்தை அணைக்க முடியல. பிரைஸ்லோ. அவனை சுத்தி ஒரு கூட்டம் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்கார பெரிய, இன்றைக்கு பிரகாசிக்கிற ஊழியக்காரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட 100 120 150 300 முழு நேர ஊழியக்கார. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சோர்ஸ், ஐ மீன் சட்டங்கள், வாகனங்கள், அது இது, கண்டக் இன்டர்நெட், அதன் ஏராளம். ஆனா யோவானை பார்க்கும் போது ஒருத்தரும் இல்லைங்க. வருவான், தனியா வருவான், வனாந்திரத்தை வருவான். ஆக்கிரகத்தை மனம் திரும்பு, பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பு, ஏரோது ராஜாவா, நீ செய்யறது அநியாயம், மனம் திரும்பு. I don't care about you. Even though you may a king, நீ ஒரு ராஜாவா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. You have to return. நீ மனம் திரும்பணும். என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாரோ, அழைக்கப்பட்டாரோ, அதை நிறைய எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். அவருடைய வெளிச்சத்திலே நீங்க கலி கூற மனதா இருந்திரு. அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு பயனுள்ளதாக இருந்திரு. அவருடைய ஜீவியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கை அநேகரை கிறிஸ்து அநேகரை தேவனிடத்தில் மனம் திரும்ப பண்ணிருக்குது. அநேகரை மனம் திரும்புற அனுபவத்துக்கு கொண்டு அநேகரை ஞானஸ்தானம் எடுக்க வைத்திருக்குது. ஒருவன் 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 தனி ஒருவன் அவனை போல் ஒருத்தரும் இருந்தது. ஸ்திரிகள் பிறந்த ஆண்டவர் அவனை பாரு, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. என்ன கவுனிங்க, நான் பிரகாசிக்க என்ன செய்யணும் என்ற டாபிக்க்கு வந்திருக்கேன். முதலாவது, யோவான் பிரகாசிக்கிறதுக்கு முதல்ல என்ன செஞ்சான்னு தெரியுமா? அவன் எரிந்து பிரகாசி. என்ன கவுனிங்க, எரியாத விளக்கு பிரகாசிக்காது. ஹலோ, பைபிள் சேஸ் அவன் சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசம், எரியாத விளக்கு பிரகாசிக்க. அநேகர் எரியாமல் பிரகாசிக்கிறதுக்கு டிரைவ் பண்றாங்க, பட் இட் இஸ் இம்பாசிபிள். ஒருவேளை உலகத்துக்கு அது சரியா இருக்கலாம், உலகத்தின் காரியங்களுக்கு அது சரியா சரிப்பட்டு வரலாம், வெற்றிகரமாக தோன்றலாம். ஆனா தேவ பார்வையிலே, தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய ஊழியங்களிலே, தேவனோடு வாழ்ற வாழ்க்கையிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் எரியாமல் பிரகாசிக்கவே முடியாது. நாம் எரிந்து பிரகாசிக்கணும். சரி, இலகுவாக நாம் எல்லாருக்கும் தெரிந்தது ஒரு மொழிவு பற்றி, மொழி தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த நாட்டில் அது நிறைய வகை வகையாக தொகை தொகையா வச்சிருக்கேன். ஒவ்வொரு நம்ம நாட்டில் வெள்ள மொழிதிரியா பார்ப்போம். இங்க சைஸ் சைஸா வச்சிருக்காங்க, நிற நிறமா வச்சிருக்காங்க, வகை வகையா வச்சிருக்காங்க, வெரைட்டி. மொழிக்கு தெரிய எதை? அது வெளிச்சம் கொடுக்கும், நோக்கம். ஆனால் அந்த மொழிகுதி மெழுகுபட்டி வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு அது என்ன செய்யுது? அது எரியணும். இப்ப என்ன கவனிங்க, எரியாமல் அந்த மெழுகுபட்டி வெளிச்சம் கொடுக்காது. அப்படி அது எரியும் போது என்ன நடக்குது? மெழுகுபட்டி தன்னை உருக்கி எரிந்து வெளிச்சம் கொடுக்குது, பிரகாசிக்குது மற்றவருடைய பிரயோஜனத்தை. இப்ப புரியுதாங்க நான் சொல்றேன். This is the real Christianity. இதுதான் இயேசு சிலுவையில் செய்தது. ஹலோ, கம் டு த ட்ரூத், பேக் டு த பைபிள். ஒரு மெழுகுபத்தி அது வெளிச்சம் கொடுக்கு, அதுக்கு முதல் அது எரியுது. எரியும் போது அது தன்னை உருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உருக்க 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 வெளிச்சம் வருது, பிரகாசிக்குது, மற்றவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள். ஆனா அதோ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழக்குது, தன்னை உருக்குலைக்குது, தன்னை உடைக்குது, தன்னை இழக்குது, தன்னை கொடுத்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது. இதுதான் யோவான்ஸ்தானுடைய வாழ்க்கை, இதுதான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, இதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரகாசிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த பிரகாசத்துக்கு என்ன தேவை? எரிகிற அனுபவம் நமக்கு வேணும். தட்ஸ் மீன் நம்மை இழக்கிற அனுபவம், நம்மை கொடுக்கிற அனுபவம், நம்மை இன்வெஸ்ட் பண்ற அனுபவம், நம்மை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிற அனுபவம், ஒரு ஆழமான அனுபவம் நமக்கு வராவிட்டால் நாம் எரியவே மாட்டோம். பாரு, ஒருவேளை எரியாம சில பிரகாசிக்கலாம். ஓஹோ, நல்ல ஊழியக்காரர், நல்ல தேவனுடைய பிள்ளை, நல்ல விசுவாசி, அப்படி சோ அண்ட் சோ many people புகழலாம், அங்கு மிக அட்வர்டைஸ்மெண்ட் அநேகம் வரலாம், ஓஹோ என்று நாலு பேர் புகழலாம், செல்வாக்கு எழும்பலாம், என்னெல்லாம் வரலாம். ஆனா ஆண்டவருக்கு அதுல ஒன்று கவலை இல்லை, அவருக்கு அதுல ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏசு அப்படி வாழ இல்லை, பிரபலியத்தை விரும்ப இல்லை, வீணான காரியங்களை நாட இல்லை, வீணான காரியங்களை நேரத்தில் செலவழிக்க இல்லை. என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ இயேசு அதை நிறைவேற்றினார். யோவான் ஸ்நானகன் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அதை நிறைவேற்றினார். இயேசு அவனை பார்த்தீங்க, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் அநேகரை தேவன் பக்கமாக திருகி எரிகிறார். சொல்லட்டுமா, யோவான் தன்னை உருக்கி, தன்னை கொடுத்து, இன்னும் தன்னை இழந்து அநேகரை தேவன் பக்கமாக திருப்பினார். எல்லாரும் வீடுகளில் வாசமா இருக்கும்போது, கல்லால கட்டப்பட்ட மாடிகளில் வாசம் பண்ணும் போது, யோவான்ஸ்தானுக்கு ஏன், யோவான்ஸ்தானுக்கு மாத்திரம் ஏன் வனாந்திரத்தில் குடியிருக்கணும், வாட் இஸ் தி ரீசன், வை, ஏன் எல்லாரும் மாடிகளிலே குடியிருக்கிறார்களே, எல்லாரும் வசதியான வீடுகளிலே வாழ்கிறார்களே, எல்லாரும் வசதியாக வாழ்கிறார்களே, ஏன் அவன் மாத்திரம் வசதியற்றவன் போல, ஒரு பிச்சைக்காரன போல, ஒரு நாதியற்றவன் போல, ஒரு காட்டிலே வனாந்திரத்திலே ஏன் அவன் இருக்கணும்? எல்லாரும் நல்ல உணவுகளை நாடி தேடி நிரப்பும் போது, பகவகையாக ஆகாரங்களை உட்கொள்ளும் போது, அங்கெல்லாம் அலைந்து நல்ல நல்ல ஆகாரங்களை உட்கொள்ளும் போது, ஏன் யோமாத்தான மாத்திரம் காட்டிலிருந்து ஒட்டுக்கடியும் காட்டுத்தனும் மாத்திரம் தான் சாப்பிட வேணுமா? எல்லாரும் நன்றாக உடுத்தும் போது, ஃபேஷனுக்கு, சம்மருக்கு ஒரு ஃபேஷன், விண்டருக்கு ஒரு ஃபேஷன், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான ஃபேஷன்ல உடுப்புகளை போடும் போது, யோமசானகன் மாத்திரம் தானா ஒட்டகம் உடுத்த வேண்டும்? திங்க அபவுட் தட். தேவனுடைய ஜனமே, சிந்தி, கம் டு த ட்ரூத். நீ ஒரு விளக்கு, நான் ஒரு விளக்கு. யோவான் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விளக்காய் பிரகாசம், அவருடைய வாழ்க்கை அநேகரை தேவன் பக்கமாக கவர்ந்து, ஒரு நாள் நான் திருமண மாறத்துக்கு முன்பு ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக இரவரவாக இருந்தேன். இரவு நான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 2-3 மணி இருக்கு. அவ சமட்ட என் பங்கன் பக்கமாக இருந்த கதவை திறந்துட்டு இருந்து நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா உங்களுக்கு லைட் எரிஞ்சது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்து கொஞ்சம் பூச்சிகள் வந்து எங்க இருந்து வந்தவங்களும் எனக்கு தெரியாது. யார் அதை டைரக்ட் பண்ணதா? ஒருத்தரும் இல்லை, தாங்களாகவே வந்து எந்த ஒருவரும் அவங்களை டைரக்ட், எந்த பூச்சியை எவரும் டைரக்ட் பண்ற இல்லை. பாருங்க, பூச்சி எங்க வந்திருக்கு பாருங்க, வெளிச்சத்தை தேடி வரு. வந்த பூச்சி என்ன செய்ய தெரியுமா, அந்த லைட்டை சுத்தி சுத்திட்டே இருக்கு. நான் இருந்தப்ப நிமிஷம் பார்த்தேன், என்னது மைண்ட்ல கிளிக் பண்ணி பாரு, ஆஹா, இந்த வெளிச்சத்தில் விளையாட்ட பாரு, நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது மாத்திரத்தில் பூச்சியில கூட பிரயோஜனமா இருக்க பாருங்க. பாத்திரம் அல்லது ஹலோ விளங்குதா? அல்ல, விளங்கி போச்சு. வெளிச்சத்துக்கு பூச்சிகள் கூட பறந்து வந்து அதை வட்ட முடியுது, அதை முத்த முடியுது பாருங்களேன். தோத்திர அல்லேலூய்ய. இதுதான் விளக்கு. தஸ்மின் இது எரிகிற விளக்கு. எரியாத ஒரு லைட்டை சுத்தி வந்திருக்குமா பூச்சியோ? அந்த லைட் ஊத்துட்டு பாருங்க, இதுவெல்லாம் பறந்துருவாரு. அந்த வெளிச்சம் இருக்கும் வரைக்கும் தான் வாழ்க்கைங்க. உன்னுடைய ஜீவியத்துல எந்த அளவுக்கு நீ தேவனுக்காக உருக்குலைகிறாயோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாயோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நீ இழக்கிறாயோ, அந்த அளவுக்கு தான் நீ வெளிச்சம் கொடுப்பாய், அந்த அளவுக்கு தான் தேவனுக்கு நீ பிரியமான பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க முடியும். பிரகாசிக்க விருப்பம், ஆனா எரிய விருப்பம் இல்லை. என்னே பரிதாபம், என்னே பரிதாபம். இன்றைக்கு இந்த உலகத்துல தேவனால பிரகாசிக்கிற ஊழியர்களுடைய வாழ்க்கையை போய் கேட்டு பாருங்க, கதைச்சு பாருங்க, எவ்வளவு பாடுகளுக்காக வந்திருக்கிறார், எவ்வளவு வேதனைகளுக்காக வந்து, எவ்வளவற்றை ஆண்டவருக்காக இழந்திருக்கிறார், எத்தனை பேர் எப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு சில தேவன ஊழியர்கள் கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும் இழந்து ஹரித்திர போல காணப்படுவது ஏன்? பிரகாசிக்க வேண்டிய விளக்கு உடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பாது, உன் மைண்ட வேறு பக்கம் நீ திருப்பாது. நீ பிரகாசிக்க வேண்டிய ஒரு விளக்கு, கிறிஸ்துவுக்காய் எரிந்து பிரகாசிக்க வேண்டிய விளக்கு. உன்னுடைய வெளிச்சத்துக்காய் எத்தனையோ பேர் காத்திருக்கிறார். உன்னுடைய வெளிச்சத்துக்காய், உன்னுடைய வாழ்க்கையின் மறுமலர்ச்சிக்காய், உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுற விழிப்புணர்ச்சியால், எழுச்சியால் எத்தனையோ பேர் கிறிஸ்துவை வரத்துக்கு காத்திருக்கிறார்களே. We don't know what will happen. God is God. தேவன் தேவனாகவே இருக்கு. பிரகாசிக்கிறதுக்கு நிறையது. ஒரு ஒரு நாளைக்கு 2-3 மணிக்கு அந்த நித்திர கொண்டு இரவுல கொஞ்சம் லேட்டா பார்க்கணும். அப்பா எப்பே போகணும், எப்பே போகணும், படுக்கணும், நித்திரவன் நித்திரல ஒண்ணு குறையக்கூடாது, படுக்கணும். ஒரு நாளைக்கு சாப்பிடாட்டா செத்தா போகும். ஒரு நாள், ஒரு மாதத்துல ஒரு நாள் உபவாசித்து மண்டாடுறதால உங்களோட உடம்புல ஒன்றும் குறையாது, மாறாக கொழுப்பு தான் குறையும் பாருங்க. எரிய விருப்பம் இல்லை. நாம நமக்கும் பிரயோசனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோசனம் இல்லை. மேபி நீங்களும் நானும் இந்த உலகத்துல செல்வமும் செல்வாக்கும் பொருளும் பண்டமும் அதுக்கும் இதுக்கு ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. திங்க அபவுட் தட். இதுகள்ல ஒண்ணு ஆண்டவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மறந்துடாது. இந்த உலகத்துல இருந்து ஒன்று மொழியில வரப்போறது இல்லை. ஒரு ஒரு விசுவாசி கண்ணவ கண்டார சொல்லட்டுமா? சொன்ன அப்புறம் உங்க முகங்கள் எப்படி பார்க்கும்? என்ன கனவுன்னா தெரியுமா? ஒரு நாள் அவன் நித்திரா இருக்க கனவு, நித்திரையில காசு தாழ்ந்தாலா பறக்குது, காத்துல பறக்குது. நாம என்ன விட மாட்டோம், லபக்கன் எடுத்துட்டு வந்துருக்கு இல்லையா? காசு பறக்க யாராவது பார்த்துட்டு இந்த உலகம் அதுக்கு பின்னால ஓடும். இது நித்திர நடந்த காசு, காசு இல்ல தாழ் தாழ் காசு காத்துல பறக்குது பறக்குது. என்ன இவர் பாக்குற கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு கண்டி வந்த, அது வந்து அது இண்டஸ்ட்ரி, அதையெல்லாம் விட்டுட்டு பேசுவாங்க. அவருக்கு புத்தி வந்து மனிதன் மதிக்கிறான் அது, ஆனா அந்த பண்டியே அதை விட்டுட்டு போடுவான். உலகத்தில் ஓஹோ நீ வாழலாம், செல்வமும் செல்வாக்கும் பொருளும் பண்டமும் வசதியும் வாய்ப்பும் எப்படி நீ வாழலாம்? நாலு பேர் உன்னை பார்த்து ஆஹா வாழ்ந்தா இவரை போலதான் வாழணும் என்று நாலு குணத்திற்கு சொல்லல, அதைப்படிதான் வாழ்ந்தவருக்கு தோன்றியா? ஆனால் நீ பிரகாசிக்க வேண்டுமா இருந்தால் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காய் நீ எரிகிறவனாக இருக்கிறாய், எந்த அளவுக்கு உன்னை நீ இழக்கிறாய், எந்த அளவுக்கு உன்னை நீ கொடுக்கிறாய், எந்த அளவுக்கு உன்னை நீ அர்ப்பணிக்கிறாய், எந்த அளவுக்கு உன்னை நீ உருக்குலைக்கிறாய்? எங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வராமல் பரலோகத்தில் இருக்கலாம் தானே, இருந்திருக்கலாம் தானே. உன்மேலும் என்மேலும் வைத்த அன்பு நிமித்தம் நீயும் நானும் வாழ வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும், தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக மனித அவதாரம் எடுத்து அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலாக இந்த பூமிக்கு கடந்து வந்தது மாத்திரம் அல்ல, அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையிலே இயேசு அவமானத்தின் சின்ன போல தொங்கினாரே தொங்கினாரே. இவ்வளவுக்காய் அவர் தன்னை இழந்தபடியால் தான் கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து மாண்டால் ஒழிய அது தன்னை இழந்தால் ஒழிய பலன் கொடுக்காது என்று ஆண்டவர் சொன்னாரே. இந்த பாருங்க அப்படி எல்லாம் நிற நிரம்பல வருது, வாங்கி முழுசு முழுசா சாப்பிடும், கடிச்சு கடிச்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிடும். என்ன நடந்தது? அப்பிள் பழத்துக்குள்ள வித்துகள் இருக்கு, விதைகள் இருக்கு, அவைகள் எல்லாம் நிலத்திலே விழுந்து தங்களை உடைத்து அவைகள் சிதறி அவைகள் வெடித்து மரங்களாக எழும்பும் போது அதிலிருந்து எத்தனையோ பழங்களை நாம் புசிக்கிறோமே பறிக்கிறோம். அது தன்னை இழந்தபடியால் பல மரங்கள் அதிலிருந்து எழும்பு பல பழங்கள் அதிலிருந்து கிடைக்கூடியதாக. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது பலன் கொடுக்க செத்ததையாக செத்ததையாக. நாம் ஆண்டவருக்காக நம்ம இழக்கணும், நாம் அர்ப்பணிக்கணும் என்று ஒன்றும் புரியக்கூடாது. இது சொல்ல போனா இந்த என்ன இந்த சில இந்த பெட்டிகள் பிரிஜாயில் என்று போடுவாங்க, அதாவது என்ன கவனம், அது கவனமா கையாளட்டா உடைஞ்சு போகும். அதனாடி அது ஒரு லேபிள் ஒட்டுவார்கள், இந்த என்ன சொல்றது ஏத்தி கிடக்க சாமத்தின் அதுல ஒரு லேபிள் ஒட்டுவாங்க சிவப்பால, அதாவது அதாவது கவனமா கை கண்ணில் பண்ணுங்க கல்லடா உடைஞ்சு போகும். அது போல நாம இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒன்று குறையப்பட்டா உடைஞ்சு வடிக்கிறது போல மாறிடக்கூடாது. ஏசு ஒரு இரவு முழுவதும் தூங்க இல்லை, வெள்ளிக்கிழமை இரவு வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து இருவருமாக வச்சு வாதிக்கப்பட்டால் தூங்க இல்லை, ஒரு இரவு முழுவதும் தூங்க இல்லை. கிட்டத்தட்ட 18 மணித்தேரத்துக்கு மேலாக ஒன்றும் குடிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை. ஆவேதான் அந்த மத்தியான வேளையிலே சிலுவையில தொங்கும் போது தாகமா இருக்குன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு நாம் ஒரு நாளைக்கு நித்திர கொள்ளாமல் ஆண்டவர் ஊழித்து செய்யறதுக்கு ஆயிட்டோம். ஒரு இரவு விழித்திருந்து ஜபிக்கிறதுக்கு ஆயத்தம், நமக்கு உண்டானவர்கள் இழக்கிறதுக்கு ஆயத்தமா? இயேசுவே நீ கடவுள் என்று நம்புறோம், ஆனால் சில வகையறைகளை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு தான் நாம், இதுக்கு மேல நாம் அப்படி ஆண்டவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க யோசிப்பார், சிந்திச்சுப்பார். யோவான் எரிந்து பிரகாசம், நீ பிரகாசி ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறதும் விளக்குறதும் விளக்காம இருக்கிறதும் உன்னை பொறுத்தது. பட் இது சத்தியம், இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார், யோவான் அப்படித்தான் வாழ்ந்திருக்கார், ஆதி அப்போஸ்தலர் அப்படித்தான் வாழ்ந்திருக்கார். இன்னைக்கு உன்னையும் என்னையும் அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பிரகாசிக்க விருப்பமா? நீ எரியணும், நான் உடையணும். நாம் இருக்கிற மாதிரியே இருந்துட்டா ஆண்டவர் நம்ம பாவிக்க இயலாது, பயன்படுத்த இயலாது. தேவன் விரும்புறபடி நம்மை வணையணும், மாற்றணும், உருவாக்கணும். எரிகிற விளக்குத்தான் பிரகாசிக்க முடியும். தன்னை இழந்து யோவான் ஆண்டவருடைய வேலையை நிறைவேற்றினான் நாம் பார்க்கணும். முதலாவது நாம் எரிகிறவர்கள் தான் பிரகாசிக்க முடியும். இரண்டாவது நாம் வாசி ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம்.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
முதலாவது நாம பார்த்தோம், அவன் எரிந்து பிரகாசிக்கிறது. அவனோட வாழ்க்கை நாம் எரிகிற அனுபவம் நமக்கு வேணும், அப்பதான் பிரகாசிக்க. இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம், அருவாதாம் அதிகாரம் முதலாம் சொல்றது எலும்பு பிரகாசம். என்னெல்லாம் கவனி, எலும்பி பிரகாசம். முதலாவது நாம் பிரகாசிக்க எரியணும், இரண்டாவது தேவ பிள்ளைகள் பிரகாசிக்கணும்னா எலும்பு. உடனே அவங்களை கேள்வி வர, எலும்பு தான் எங்க எலும்புறது, எப்படி எலும்புறது, எங்க எலும்புறது? வாசிப்போம் எபேசியர்கள நிருபம் 5வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, இதுக்கு பதில் அங்க சொல்லப்படும். எபேசியர் 5வது அதிகாரம் 8-14 வரப்படி, 5வது அதிகாரம் எபேசியர் நிருபம் 8-14 வரை.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள்.
கொஞ்சம் பாருங்க, என்ன கவனிங்க, என்ன எடுத்துட்டீங்களா? முற்காலத்தில், எக்காலத்தில், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாகவே இருந்தீர்கள். என்ன அழகாக எல்லாம் எடுத்துறீங்களா? எல்லா எடுங்க, 5வது அதிகாரம் 8வது வசனம் எல்லா எடுங்க. ஹலோ ராய், எல்லா எடுத்துக்கொள்ள. என்ன சொல்லப்பட்டிருக்கு? முற்காலத்தில் நீங்களும் நானும், முற்காலத்தில் அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நான் வாழ்ந்த வாழ்க்கை முற்காலம், இப்ப நாம வாழ்ற வாழ்க்கை பிற்காலம். ஹலோ, அவ முற்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும் வித்தியாசம் இருக்குதானே? என்னப்பா சரியான ஒரு ஆமே சொல்லுங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாகவே இருந்தீர்கள். அந்தகாரம் என்னங்க? இருளாகவே இருந்தீர்கள். ஹலோ, முற்காலத்தில் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பு இருளாகவே இருந்தோம். ஏற்கனவே நாம் இயேசு என்கின்ற வெளிச்சத்தை காணும் முன், அந்த வெளிச்சம் நம்மை சந்திக்கும் முன் இருளாகவே இருந்தோம். பாவ இருளிலே புரண்டோம், பாவ இருள் காரிவுள் நம்மை மூடி இருந்தது, அந்தகாரமாகவே இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும். அதை வாசிங்க, முற்காலத்திலே நீங்கள் நானும் இருளாக இருந்தோம். ஐயா, யார் இந்த இருளை நீக்கினது? இயேசு. இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் என்ன பிள்ளைகளா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காலத்தில் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனா இன்றைக்கோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இயேசு.
நீதி நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகாரமான கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒழிப்பு இடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ
விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு.
அப்பொழுது
கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் சொல்லுங்க. நாம் இசாயில என்று பார்த்தோம் 60 அதிகாரத்துல, எலும்பு பிரகாசம், எலும்பு பிரகாசம் உன்னோடு வந்ததப்பா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கப்படுவார். ஹலோ, உலகனோட ஆமே சொல்லுங்க. எலும்பு பிரகாசி என்ன கவனிங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை. எழும்ப வேண்டியது நீயும் நான் எழும்பாமல் அப்படியே இருந்து கொண்டு ஆண்டவரே என்னை பிரகாசிக்கப்படும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் சொன்னால் அது அர்த்தமற்றது. நாம் எழும்பணும், ஆண்டவர் முடவனை பார்த்து சொன்னார். அல்லது 38 வியாதிப்பட்ட மனுஷனை பெருசா குலத்துல பார்த்து சொன்னாரு, எழுந்து படுக்க எழுந்திரன்னு சொன்னார். உடனே எழுந்திருந்த அந்த பரலைஸ்டாக இருந்த மனுஷனை ஓட்டை பிடித்து கீழே இறக்கிறார்கள். ஆண்டவர் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அவன் எழுந்து நடந்துட்டு போயிட்டார். நான் ஒரு உதவியை பார்த்து எழுந்திருந்தார், செத்து பண்ணவன் எழுந்திருந்தா எழுந்துட்டார். சொல்றது ஆண்டவுடைய வேலை, செய்யபடி நம்முடைய வேலை. இப்ப நான் அந்த கூடையால் இறக்கப்பட்ட அந்த மனிதன் எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன சொல்லி சொல்லியும் அவன் எழுந்திருக்காவிட்டால் அந்த சுகத்தை அவனை அனுபவிக்க முடியாது. ஆண்டவுடைய வார்த்தை வந்துட்டு அடுத்த வேலை நம்முடையது. இங்க வேலை சொல்றது எலும்பு, அப்பொழுது உங்களை பிரகாசிக்கப்படுவார். அப்ப எலும்பு யாருடைய கடமை? என்னுடைய வேலை, உன்னுடைய வேலை. நாம் எழும்பணும், எண்ணத்தை விட்டு எழும்பணும், மரித்தோரை விட்டு எழுந்திரு. யார் இந்த மரித்தவர்கள்? இங்க சொல்லப்படுற காரியம் என்ன? இந்த சத்தியம் என்ன? மரித்தோர் யார்? மரித்தோரை விட்டு எழுந்த அப்ப நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கிறவர்கள். சரியான ஆமே சொல்லுங்க. அப்ப இந்த உலகத்திலே மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறார்களா? எஸ். ஒரு தகப்பனுக்கு குமார் இருந்தார். ஒருவன் தூர தேசத்துக்கு போனான், துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், திரும்பி வந்தான். வாசிக்கிறோமே சரி, லூக்காஸ் ஆமே சொல்லு. அந்த 25 வசனம் சொல்வது, அதுல என் குமாரனாக இவன் மரித்தான், இப்போது திரும்பி வந்தான். ஹலோ, வாசிச்சிருக்கீங்க? என் குமாரனாக இவன் மரித்தான், இப்ப திரும்ப. நான் கேட்கிறேன், எங்க கெட்டுக்குமார செத்தான்? அவனுடைய துன்மார்க்கமான ஜீவியம், பாவ வாழ்வு, தேவனை விட்டு பிரிந்து வாழுகிற வாழ்வு, செத்து போன ஒரு வாழ்வு. விளங்கினார் ஆமேசனு. எபேசியர் 2 முதலாம் சத்தப்படி எபேசியர் 2:1
அக்கிரமங்களினாலும்
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை என்ன செய்தாரோ உயிர்ப்பித்தார். ஒரு அலேலியா
சொல்லுங்க.
நீங்களும் நானும் கூட ஒரு காலத்தில் செத்து, நம்முடைய ஆவி செத்து போயிருந்தது. நாம் வாழ்ந்தோம், நாம் உயிரோடு தான் இருந்தோம், ஆனா நம்முடைய ஆவி செத்து போயிருந்தது. யார்? தேவனை விட்டு பிரிந்து போயிருந்தது, பாவத்துல நிறைந்து போய் கிடந்தது, பாவ இருள் நம்மை மூடி கிடந்தது. ஆனா இயேசு என்கிற மெய்யான வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில பிரகாசித்த போதோ நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹாலலூயா. இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறவர். ஹாலலூயா. சரியான ஆமே சொல்லுங்க. ஒரு காலத்துல நாம் மரித்து போயிருந்தோம், செத்து போயிருந்தோம், ஆனா மெய்யான ஒளியாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பிரகாசித்தார். என்னுடைய அக்கிரமம் எல்லாம் நீங்கினது, என் பாவம் எல்லாம் நீங்கினது. இப்பொழுது நான் உயிர் உள்ளவனாக இருக்கிறேன். ஹாலலூயா. இப்ப புரியுதா? துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவர்கள், பாவத்திலே வாழுகிறவர்கள், அதாவது தேவனை விட்டு பிரிந்து வாழுகிற வாழ்க்கை மரித்து போன வாழ்க்கை, மரித்து போன வாழ்க்கை. ஒருவேளை அருமையான விசுவாசி, இயேசு என்று சொல்லலாம், அவருடைய பேரை சொல்லி கூப்பிடலாம், இயேசுவை நம்பலாம், ஆனால் நீ ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கலாம். பின்மார்க்கம், பேக்ஸ்லைடிங், செத்து போன ஒரு வாழ்க்கை.
சங்கீத புத்தகங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களை மறுபடியும் பிரகாசிக்க பண்ணும். நாங்கள் உண்மை விட்டு தூரமாய் போய்விட்டோம், உங்களை வழிகளை விட்டு தூரமாய் போய்விட்டோம், மறித்து போன நிலைமைக்கு வந்துவிட்டோம். எங்களை மறுபடியும் உயிர்ப்பியும் எங்களை மறுபடியும் பிரகாசிக்க பண்ணும் கூப்பிடுகிறார்கள். இஷ்டவே ஜனங்கள் கூப்பிடுறது நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நேரம் அருமையானவர்கள், தேவனை விட்டு பிரிந்து வாழுகிற வாழ்க்கை மறித்து போன ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கமாக வாழுகிற வாழ்க்கை மறித்து போன ஒரு வாழ்க்கை, செத்து போன ஒரு ஜீவியம். பாவத்துல தேவனை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்துல தொடர்ந்து மனம் போல வாழுகிற வாழ்க்கை மறித்து போன வாழ்க்கை. அப்ப இங்க வசனம் சொல்றது, நீ மறித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து பிரகாசிக்கப்படுவார். அப்படித்தான் நான் வாசிக்க போறேன். அறுபதாம் மாதம் அதிகாரம் முதலாம் சொல்றது, எழும்பு பிரகாசி. வாசிக்கிறோம், மறித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து பிரகாசிக்கப்படுவார். என கருமையானவர்களே, மறித்தோர் தேவனை விட்டு பிரிந்து வாழுகிறவர்கள் வாழுகிற வாழ்க்கை நான் வாழக்கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு நம்மை சரிப்படுத்தக்கூடாது. துன்மார்க்கத்துக்கு நீ துணை போகக்கூடாது, பாவத்தை நீ செய்யவும் கூடாது, பாவ காரியங்களுக்கு நீ துணை போகவும் கூடாது. பாவ காரியங்கள் செய்யறதற்கு, தேவனுக்கு எதிரான காரியங்கள் செய்வதற்கு சரீரத்தினாலோ அல்லது ஆலோசனையினாலோ அல்லது பொருளாலோ எதுனாலோ நீங்களும் நானும் உதவி செய்யவே கூடாது. ஆண்டவர் அதை வருகிறார், அது அருவருக்கு. மறித்து போன ஒரு வாழ்க்கை வாழுறவர்களை விட்டு நீ எழுந்திரு, நீ உயிர்ப்பிக்கப்பட்டவன், நீ உயிர்ப்பிக்கப்பட்டவள், நீ மறித்தோடு உன்னை சேர்த்துக் கொள்ளாதே. அது துன்மார்க்க ஜீவியத்தில் உன்னை நீ அடையாளப்படுத்திக் கொள்ளாதே. அதை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கப்படுவார். அல்லேலூயா. எழுந்திரு, ஆண்டவர் ஒரு கொள்கை சொல்லப்படும், உன் தூசியை உதறி விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. உன் பாவ காரியங்கள், தேவனுக்கு விரோதமான செயல்கள், மறித்து போனவர்கள் வாழுகிற வாழ்க்கை, அதாவது தேவனை விட்டு பிரிந்து வாழுகிறவர்கள் வாழ்கிற வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் உதறி விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கப்படுவார். அல்லேலூயா. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்தில் வரும். எனக்கு அவர் இங்கே நாம் இதெல்லாம் காண மாட்டோம். ஆனால் நம்ம நாட்டில் இந்த என்ன சொல்றது, அறிக்கையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும் கையத்துல? பரவாயில்ல, மறக்காம. அதுக்கு சிம்பிளில் இதெல்லாம் நான் மறக்கலை. ஹலோ, அறிக்கையில்லாமுக்கு என்ன இருக்கு? சிம்பிளில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படித்தான் அறிக்கலாம். சிம்பிளிக்கு உங்களுக்கு தெரிந்தாங்க, இந்த உள்ளுக்கு எரியும் அந்த திரி இருக்கிறது, அது எரிஞ்சு புகை அடிச்சுட்டா என்ன நடக்கும்? வெளிச்சம் சரியா வெளியில வரா. ஹலோ, நான் சொல்றது சரிதான்? வெளிச்சம் உள்ளுக்கு இருக்குது, ஆனா வெளியில அது வராதபடி அந்த புகை தடை செய்யுது, தடை செய்யுது. அருமையான தேவனுடைய சனமே, தேவனுடைய பிள்ளை, நீ பிரகாசிக்காதபடி உன்னை தடை செய்கிற காரியம் என்ன? நீ அதை கண்டுபிடி. திரும்பவும் அந்த சிம்மணியை நாம சுத்தம் பண்ணிட்டு போடும்போது திரும்பவும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறார். ஒரு பிரகாசிக்கிற வெளிச்சத்தை, ஒரு பிரகாசிக்கிற விளக்கை பார்க்கும் போது பிசாசுக்கு பிடிக்காது. எப்படியாவது இதை மடக்கணும், எப்படியாவது இதை நிறுத்தணும், எப்படியாவது இதை குழப்பணும், எப்படியாவது இதை கிரிய நிறுத்தணும். பாருங்க, பிசாசு என்ன கேளுங்க, உயிரோடு இருக்கிறவர்களோடுதான் பிசாசு போராடுகிறார். செத்து போனவர்கள் பிசாசு போராடுவதே இல்லை. விளங்க, ஆமே சொல்லுங்க. அவர்கள் மறித்து போனவர்கள், ஐயா பாவத்தில் சீவிக்கிறவங்களோட பிசாசுக்கு போராட்டம் இல்லை, அவங்க அவங்க ராஜ்யத்தில் கிடைக்கிற. ஆனா பாவத்தை விட்டு எழுந்து பரிசுத்தமாய் வாழும் போதுதான் பிசாசு என்ன செய்ய வந்து யுத்தம் பண்றான் பாரு. திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள தள்ளுவதற்கு, திரும்பவும் நம்மை தேவனை விட்டு பிரிப்பதற்கு, திரும்பவும் அந்த அனலை கெடுப்பதற்கு, ஆவியில இருக்கிற அனல், தேவனுக்காக வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம், அந்த கூர்மையை மடக்குவதற்கு, அந்த கூர்மையை ஒடிப்பதற்கு, எப்படியாவது தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கத்தை குலைப்பதற்கு பிசாசு சுத்தி திரியலாம் பாரு. யாரை விழுங்கலாம், யாரை கெடுக்கலாம், யாரை வெளிச்சத்தை குலைக்கலாம், யாரை தடை செய்யலாம், சுத்தி திரியலாம். with a purpose or நோக்கத்தோடு சுத்திக்கிறார். அதேவ பிள்ளையே நீயும் நானும் பிரகாசிக்கிறதுக்கு என்ன தடையா இருக்குது? இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவா இருந்தாலும், செல்வமோ செல்வாக்கோ புகழோ சித்திப்பங்களோ வட்டவர் எழுத்து எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறதுக்கு என்ன தடை என்பதை கண்டுபிடி அகற்றி எழுந்திரு. அப்பொழுது இயேசு உன்னை பிரகாசிக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நீ பிரகாசிக்க வேண்டிய விளக்கு இல்லையா? மலை மேல வைக்கப்பட்ட பட்டணம் போல இருக்க வேண்டிய நீ இல்லையா? தண்ணி மேல வைக்கப்பட்ட விளக்கு இல்லையா? அடியர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டிய விளக்கு அல்லவா? ஆனா இன்றைக்கோ சிம்மணியிலே அந்த புகை வந்தது போல எனக்கு அநேகர் வெளிச்சம் கொடுக்காமல் தடுமாறுகிறார்கள். ஒரு காலத்திலே ஒருவேளை நான் வெளிச்சம் கொடுத்துக்கலாம், ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்குதா? நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேனா? வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது துட்கிரியர்கள் என் வாழ்க்கையில காணப்படுதா? துட்கிரியர்களுக்கு பங்காளியாக இருக்கிறேனா? பாவத்தோடு வாழுகிறேனா? பரிசுத்தமான தேவனை விட்டு பிரிந்து வாழுகிறேனா? துன்மார்க்கமாக ஜீவிக்கிறேனா? எட வழியங்கமும் உள்ளரங்கமும் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குதா? திங்கமாவட்டா, நீ பிரகாசிக்க வேண்டிய விளக்கு. நானும் நீயும் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க வேண்டிய இந்த நேரத்தில் பிரகாசிக்காமல் வாயசு போய் பல்லெல்லாம் விழுந்த கண்ணெல்லாம் சொருகத்தில் பிரகாசிக்கிறது பயன். அதுக்கு பிறகு பிரகாசம் பிரகாசம் எதற்காண்டது? இந்த நேரத்தில் பிரகாசிக்காமல் எப்ப பிரகாசிக்கிறேன்? காரணங்கள் உலகத்தை மூடிக்கொண்டிருக்கு, பாவத்தில் பிசாசு ஜனங்களை தள்ளுகிறான். இந்த நேரத்தில் நீ நான் பிரகாசித்து மற்றவர்களை கிறிஸ்துவை கொண்டு வரதை விட்டுட்டு இன்னைக்கு நாமளும் உலகத்தோடு ஒத்து இருளோடு இருளாக மாறிவிட்டால், அந்தகாரத்தில் அந்தகாரமாக மாறிவிட்டால் யாரு வெளிச்சம் கொடுக்கிறது? எப்போது பிரகாசிக்கிறது? எப்போது ஆண்டவருக்காய் பிரகாசிக்கிறது? எந்த காலத்தில்? 80 வயதும் இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு அந்த நாளை வச்சிருப்பார். சில பேருக்கு இப்பயே செத்து போனது போல தோணும், போதும் வாழ்ந்தது எட்டுச்சுனா. அரு எலியா சொன்னது போல் போதும் கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளு. யாரும் சொல்றீங்க போல இருக்குல்ல, சொல்லிட்டு வந்தது போல தோணுது. நீங்க அப்படி சொன்னாலும் ஆண்டவர் எடுக்கவே மாட்டார். ஹலோ, போதும் கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளு, அவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது, என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி நீங்க சொன்னாலும் ஆண்டவர் உங்களை எடுக்கவே மாட்டார். உங்களை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல, உங்களை வாழ வைக்கத்தான் ஆண்டவர் அழைச்சிருக்கார். சொல்லு, 80 வயது வரை பலத்தின் மீதி, 70 வயது பலத்தின் மீதி, 80 வருஷம் எழுதப்பட்டிருக்கு. 80 வயது வரை நீ நான் வாழ்வோம் என்றதுக்கு என்ன உத்தரவாதம் வரும்? ஆயுது போன பிற்பாடு பிரகாசிக்கிறோம் என்றதெல்லாம் டெத்து பேச்சு. வரும் கற்பனை. This is the time to shine for God. கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கூடிய காலம் இதுதான். என்னுடைய வாலிப நாட்களில் முக்கியமான பகுதி என ஆண்டவருக்காக கொடுத்திருக்க, எவ்வளவோ போராட்டங்கள் இந்த தேசத்தில், அந்த நாட்களில் சரியான அக்கியங்கள் இல்லை, ஊழியர்கள் இல்லை, சரியான டீச்சிங் இல்லை, சரியான ஆலோசனை இல்லை. ஆரம்ப நாட்களிலே பிசாசு பண்ண பிடுங்கிறதுக்கு பயன் ஆண்டோட இறக்கத்தை பற்றி இன்று வரைக்கும் வாழ்க்கை ஒரு சிறப்பான நேரத்தை ஆண்டு பிறப்பார். உடைய வாழ்க்கையிலுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணி. நாளைக்கு சுகம் சுகம் கட்டு, கால் கால் நோக்குது, கை நோக்குது, கண் சரியா தெரியல, முதுகு நோக்குது, அந்த நோக்குது, இங்க நோக்குது, ஆண்டவரே என்ன குணமாக்கும், அப்படி நான் செய்வேன், இப்படி நான் செய்வேன், உனக்காக பிரகாசிப்பேன். இது எதற்கு? யாரை ஏமாத்த போறோம்? யோசிப்பாரு. இப்ப சுகமும் பலமும் இருக்கும் போது பிரகாசிக்காத நீயா பிற்பாடு சுகம் பெற்ற பிற்பாடு பிரகாசிக்க போற? வியாதிப்பட்டு உன்னை குணமாக்கின பிற்பாடு நீ ஆண்டவருக்காக பிரகாசம், அந்த பிரகாசம் ஆண்டவருக்கு என்னங்கள் பாவத்தில் மூழ்கிறார். எத்தனை குடும்பங்கள் சிதைகிறது, எத்தனை தனிநபர்கள் வாழ்க்கையில விரக்திட்டு வாழ்ந்து கொண்டிருக்கார். விக்கிரக ஆராதனை இந்த தேசத்திலே பெறுகிறது. வாலிப சமுதாயம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறது. தேவ வார்த்தைக்கு மதிப்பில்லாத காலம் வந்து விட்டது. தேவ நம்பிக்கை அற்று போன காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். அவபக்தியான ஒரு காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். இந்த காலத்துல ஆண்டவருக்காக பிரகாசிக்காம வேற எந்த காலத்துல ஆண்டவருக்காக பிரகாசிக்க போறோம்? திங்க மாட்டா. உனக்காக நீ வாழ்ந்தது போதும் அப்பா, இயேசுக்காக உனக்காக நீ பிரகாசித்தது போதும். ஸ்டூபிட், இட்ஸ் எ ஸ்டூபிட் திங். எப்படி நம்மே இஸ் நாட் ரியல் கிறிஸ்டியானிட்டி. இதுக்காக ஆண்டு நம்ம அழைக்க, நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து தேவனோட மெய்யாக நடந்து தேவ காரியங்களை செய்யும் போது தேவன் இந்த உலகத்துக்கு அடுத்த நம்முடைய காரியங்கள் நிறைவேற்றுறதுக்கு ஒரு நல்ல தகப்பன். அவர் உன்னுடைய என்னுடைய தகப்பனப்பா, ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிற. சரிங்களா? ஆமே சொல்லும். நீ எண்ணத்தை விட்டெல்லாம் எழும்பணுமோ, தூசிய உதரப்பா, அது உனக்கு கூட அவருடைய ஆயுளை கெடுக்கும், சுகத்தை கெடுக்கும். உதர் தள்ளு, எதையெல்லாம் ஆண்டவருக்காக எதையெல்லாம் உதரணுமோ உதறு. அந்த தீவிலே குளிகாலத்துக்கு குளிகாயிரத்துக்கு அடுப்பு சுத்தி கடப்பு எரிந்து வந்தது. வெளித்தான் இந்த தீவிலே பவுல் கப்பல் சேதத்தில் போய் விழுந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷப்பூச்சி, ஒரு கொடிய பாம்பு அவன் கையிலே அனல் உரைத்து கவ்விக்கொண்டது, கடித்துக் கொண்டது. சுத்தி இதெல்லாம் பார்க்கிறாங்க. இந்த மனுஷன் மெய்யாகவே ஒரு பாம்பு, கடலுக்கு தப்பி வந்து இங்க பாருங்க. கொஞ்சத்தில் அவன் சாக போறான், பைபிள் சொல்லிருக்கேன், கதை முடியல. எல்லாரும் பார்த்துருக்கான், அவன் சாகப்புறா மனுஷன், சாகப்புறா மனுஷன், சாகப்புறா மனுஷன். எல்லாரும் ஒரு விதமா பார்க்க அவ என்ன செஞ்சா தெரியுமா? கையில் இருக்கிற பூச்சியை வச்சிட்டு இருக்கேல்ல, ஆண்டவரே இதை எடுத்து விடும், ஆண்டவரே இதை கடிச்சிட்டு அகட்டி விடும், ஆண்டவரே இதை அப்புறப்படுத்தி விடும், அப்படிலாம் ஜெபிச்சு கொண்டிருக்கேல்ல, ரைட்? ஹலோ, அவ செய்தது என்ன? உடனடியாக அதை உதறி விட்டான். நீ உதர வேண்டியதை உதறாமல் ஆண்டவரே எடுத்து விடும், எடுத்து விடும், எடுத்து விடும் சொன்னா இட் இஸ் இம்பாசிபிள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத். சத்தியத்தை அறிவுங்கள், சத்தியங்களை விடுதல. அவன் உதறி விட்டான், அவன் அவனை ஒன்றும் செய்ய. இப்ப வேறு விதமாக மட்டும் சிந்திக்கிறது, ஓ இவ கடவுள் இன்னைக்கு போயிட்டான். உதர வேண்டியது நான் உதறணும். அவ்வப்போது சில விஷப்பூச்சிகள் கடிக்க வரும், சிலது கம்பி பிடிக்கும், சிலது தொங்கிட்டு இருக்கும், அதை வச்சிருக்காங்க. உதறு, நீ என்னக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில உதறணுமோ உதறு, அதை கீப் அப் பண்ணாத உங்க லைஃப். இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஃபார் யுவர் லைஃப், ஃபார் யுவர் ஃபியூச்சர், ஃபார் யுவர் சந்ததி, யுவர் டிசெண்டன்ஸ், யுவர் ஜெனரேஷன். இட் கில். நீ உதர வேண்டியவர்கள் உதறாமல் வச்சிருந்தால் அது உன்னை மாத்திரமல்ல, உன் சந்ததியை பாதிக்கும். லிசன், நாம நம்ம சந்ததியை கத்தருக்குள்ள வச்சிருக்கோம். எனக்கு அறிமான என்னக்கெல்லாம் உதறணுமா உதறி, அவள் உதறாமல் வச்சிருந்தா அன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சரி. தெரியுமா? ஆண்டவரே எடுத்துட்டு கேட்கலாம், அவன் உதறிவிட்டு. இன்னைக்கு நீங்களும் நானும் உதர வேண்டிய உதறாமல் வச்சிருக்க முடியாத நம்முடைய வாழ்க்கைக்கும் நன்மை இல்லை, விமோசனம் இல்லை, நமக்கும் பிரகாசம் இல்லை, மற்றவங்களுக்கும் நன்மை இல்லை. I tell you people, this is the truth. எலும்பு பிரகாசம் ஓலி வந்து கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறது போல ஒரு வாழ்வு இந்த உலகத்தில் வேற என்ன? எவனவன் எதுக்கெல்லாமோ பிரகாசிக்கிறார், அது நீயும் நானும் இயேசுவுக்காக பிரகாசிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லு. விளக்குகள் பிரகாசிக்கிறது பிரகாசிக்கத்தான் நான் வழிகளை சத்தியத்தில் சொல்லிட்டு இருக்கேன். You have to shine for Christ. This is the time to shine for the Lord. மூன்றாவது நாம் பிரகாசிக்கிறது பிலிப்பியர் நிருபம் ஆசிரியர் பிலிப்பியர் 2:14 செய்கிறேன். 2:14 பிலிப்பியர்
நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரியாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பது.
எனக்கு உண்டாயிருக்கும் படிக்கு
ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள்,
உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை பிரகாசிக்கிறவர்களை போல இருக்கு. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகிலே பிரகாசிக்கிற சுடர்கள். மூணாவது, நான் பிரகாசிக்கிறதுக்கு என்ன வேணுமா? தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொள். ஹலோ ஹலோ, அப்போது பார்த்தா உன்னை உதற சொல்லி, இப்ப பார்த்தா உன்னை பிடிக்க சொல்லி. ஹலோ, தேவ பிள்ளைகளாகி நமக்கு எதை பிடிக்கணும், எதை உதறணும்னு தெரியணும், எதை எடுக்கணும், எதை விடணும் என்று நமக்கு தெரியணும். அதை எங்கிருந்து கற்றுக்கொள்ளணும்? ஆண்டோட வார்த்தை. நீயும் நானும் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க வேணுமா இருந்தால் நமக்கு தேவனுடைய வார்த்தை வேணும். தேவனுடைய வசனத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடித்துக்கொள், தேவனுடைய வசனத்தை பிடித்துக்கொள். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பிடித்துக்கொள். கொஞ்ச காலம் ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு பிற்பாடு வாழ்க்கையில் வர்ற சோதனைகளுக்கு இடம் கொடுத்து தேவ வார்த்தையை பிடித்துக் கொண்டு தேவ வார்த்தையை பிடித்திருக்கிறது விட்டுவிட்டு உலகத்தில் இருக்கிற காரியங்களை பிடிச்சு கொள்ளாதே, அது பாவம், அதனுடைய பிரகாசத்தை கெடுக்கும், தேவனோடு இருக்கிற உறவை உடைக்கும். கொஞ்ச காலம் சில வசனத்தை உறுதியா பிடிக்கிறது, கொஞ்ச காலம் விட்டுறது. வேதத்தில் இருக்கிற சில வசனங்கள் ரொம்ப உறுதியானது, ஆனா சில வசனங்கள்ல ரொம்ப வெதுவெதுப்பா பிளெக்சிபிளா இருக்கு. இதுல எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் சேர்த்துத்தான் இதற்கு பேச சத்தியம் மறந்துருக்கு. இதுல இருக்கிற 66 புத்தகமும் சேர்ந்துதான் இதற்கு சத்திய வேதம், பரிசுத்த வேதம் பேர். இதுல கொஞ்சத்தை எடுத்துட்டு கொஞ்சத்தை எடுக்கிறதுக்கு நம்முடைய சாய்ஸுக்கு இது ஆண்டவர் கொடுக்க இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு, எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு தெரிந்து கொடுதலுக்கு ஆண்டவர் வேதத்தை கொடுக்கலைங்க. கொடுக்க கொடுக்க, இதன்படி நாம செய்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளை, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். உடைய வசனமுடைய கால்களுக்கு தீபம், பாவைக்கு ஒளிச்சம், இந்த உலகம் இருளாக இருக்கு, பாவ இருள் சூழ்ந்திருக்கு, கார்கள் சூழ்ந்திருக்கு, ஆனா இதுக்கு நமக்கு வெளிச்சம் தருகிறது தேவ வார்த்தை. அவர்தான் இன்னொரு வசனம் எப்படி சொல்றது, உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுகிறோம். உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம், தேவ வார்த்தை வெளிச்சம். இந்த வேத வார்த்தையில கிடைக்கிற வழிபாடு வெளிச்சத்தில் வெளிச்சம். We need revelation from the revelation. வெளிப்பாடு, உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம். ஜீவ வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொள். ஒன்று மாத்திரம் உள்ளது, எந்த அளவுக்கு தேவோட வார்த்தைகளை பிடிக்கிறோமோ அது அந்த அளவுக்கு தான் நான் இனியும் பிரகாசிக்க முடியும். நம்முடைய திறமைகளால் நாம் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியாது. மற்றவருடைய பாராட்டை பெறலாம், மனிதனுடைய புகழ்ச்சியை பெறலாம். நம்முடைய திறமைகளால், நம்முடைய அனுபவங்களால், நம்முடைய கட்டித்தனங்களால், நமக்கு இயற்கையாக இருக்க நல்ல சுபாவங்களால் மனிதனுடைய பாராட்டை பெறலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் விட்டு விட்டோம் என்றால், தேவனுடைய வசனத்தை நாம் விட்டு விட்டோமா இருந்தால் நாம் பிரகாசிக்க வேண்டும். என்ன சொல்லட்டுமா, நான் வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் அளவுதான் பிரகாசிக்க முடியும். அதற்கு பிற்பாடு ஒருவேளை பிரகாசம் போல தோன்றலாம், ஆனா ஆண்டவுடைய பிரகாசம் இருக்க. ஒரு காரியம் சொன்ன கவனி, சலமோன் இந்த காலத்துல வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் பஞ்சமே இல்லை. காட்டத்தை மரத்தை போல பொண்ணையும் பொண்ணையும் பூச்சி வச்சான்னு சொல்லப்படும் அந்த அளவுக்கு செல்வம் கொடித்தது அவருடைய வாழ்க்கை. ஆகவே ஆலயத்தை கட்டுறதுக்கு மாத்திரம் இல்லை, தனக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினான், ஆலயத்தோடு சேர்த்து மாளிகையும் கட்டினான். இப்ப மாளிகைகளில் இருந்து ராஜா ஆலயத்துக்கு போவார், ஆண்டவருக்கு வழி செலுத்துற தொழுது கொண்டது. மாளிகையில் இருந்து ஆலயத்துக்கு போற வழியிலே கிட்டத்தட்ட 300 போர்ச்சவர்கள் ரெண்டு பக்கத்துக்கு நிற்பார்கள். அவர்கள் 300 பேருடைய கைகளிலும் பொன்னாலே செய்யப்பட்ட கேடகங்கள் கொடுக்கப்படும். ராஜா அந்த பாதையில் நடந்து ஆலயத்துக்கு போகும்போது போர்ச்சவர்கள் அதை பிடிச்சு கொண்டு மரியாதையாக நிற்பாங்க, அதன் வழியாக ராஜா போவார். இப்ப சலமோனுடைய காலம் முடிந்த பிற்பாடு ஜெரொபெயாம் என்கிற அவருடைய குமாரன் வந்தபோது, கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கு பிற்பாடு எகிப்தில் இருந்த ஒரு ராஜா வந்து யூதா முழுவதையும் கொள்ளையடிச்சு சலமோனால் செய்யப்பட்ட அந்த 300 அந்த போருக்கு கேடயங்களை எடுத்துட்டு போயிட்டான். இப்ப குமாரன் ஜெரொபெயாம் என்ன தெரியுமா, அதற்கு பதிலாக வெண்கல கால 300 கேடயங்களை செஞ்சு சேவட்டை கொடுத்த பொடிச்சுட்டு இல்லைங்க. இப்ப ஏன் இதை நான் சொல்றேன், அதுதான் என்ன கவனி, பொண்ணும் மின்னுது வெண்கலமும் மின்னுது, ரெண்டும் ஷைன் பண்ணுது, ஆனா ஒன்று ஒரிஜினல் மற்றது டூப்ளிகேட். வெண்கலத்தில் அடிக்கப்பட்ட தகடுகளை பார்த்தால் பொன் போல தோணிச்சுது, ஆனா அது பொன் அல்ல. இன்னைக்கு ஒருவேளை நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டு நம்முடைய திறமைகளால் புகழோடு இருக்கலாம், செல்வாக்கோடு இருக்கலாம், புகழ்ச்சியோடு வாழலாம், ஆனால் அது கிறிஸ்துவுக்கு ஏற்ற புகழ்ச்சி இல்லைங்க, அது கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற பிரகாசம் இல்லை. இது ஒருவேளை நமக்கு நாம் அதை காண்றதுக்கு இடம் கண்டு கொண்டது கஷ்டமா இருந்தாலும் தேவன் அதை கவனித்து பார்ப்பார். மின்னலாம் மினுங்கலாம் பொண்ணை போல தோன்றலாம், ஆனா ஒரிஜினல் அது வெண்கலம். நீ நான் பொண்ணா இருக்க போறோமா அல்லது ஆண்டவர் பாதையில வெண்கலமா இருக்க போறோமா, இட் இஸ் அப் டு யூ ஆர் டு மீ. தேவனுடைய வசனத்தை பிடிச்சு கஷ்டத்தின் கஷ்டம் வருது, வாழ்க்கையில் பிரச்சனை, பாடுகள், துன்பங்கள், வசனத்தை தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளணும். இந்த சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, இந்த பிரச்சனையை நான் கைகால் கையாளுறதுக்கு ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது, என்ன எதிர்காலத்தை நான் எப்படி அமைத்துக் கொள்றது, வேதத்தில் என்ன வழி சொல்லுது, தேவன் எப்படிப்பட்டவர், நான் எப்படி வாழணும், தேவனுக்கு மனக்குறிக்க உறவு என்ன, மனத்துக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்குது. So we have to open the Bible, study the Bible. இங்கதான் நம்ம எதிர்காலம் சொல்லப்பட்டு பரலோகம் எப்படிப்பட்டு எப்படியா இருக்கிறது இங்க சொல்ல வேற எங்க நீங்க பார்க்க முடியாது. டிவியில வர செய்திகள் பரலோகம் எப்படி நமக்கு வெளிப்படுத்தாது, பத்திரிகையில வர செய்திகள் பரலோகம் எப்படி நமக்கு சொல்லாது. வேதம் மாத்திரம்தான் நாம் இனிமேல் போக போற அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சோ இதை நாம் படிக்கணும். We have to read regularly, radically. கிரமமாக வேதத்தை படிக்கணும், சத்தியத்தை வாசிக்கணும், வேதத்தை படிக்கணும், தேவ வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை நிரப்பணும், வேத வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கும் பிள்ளைகள் என்னவென்று கேட்டால் இதை சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு கருத்தை தீச்சு வச்சிருந்தார் என்று ஆண்டவர் வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். ஆனால் பெற்றோர் நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். Don't lose your children. The Bible says, பிள்ளையாங்க நடக்கும்படி விதத்தில் அவனை நடத்து, முதல் வயதிலும் அவனது கைவிடாது. பெற்றோர் நம்முடைய பொறுப்பில் தவறும் போது பிள்ளைகள் கட்டு போறது மாத்திரமல்ல, நாமும் இதற்கு முன் இதற்கு காரியத்துக்கு ஞாசகத்துக்கு முன்பாக நிற்கணுமே. உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக தேவன் கொடுத்த பிள்ளைகளை எப்படி நாம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறோம், எப்படி வளர்த்திருக்கிறோம், எப்படி அவர்களை கத்தருக்கு நடத்தி இருக்கிறோம். ஒரு நாளைக்கு நீயும் பெற்றோர் நீயும் நானும் தாய் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்தில் கத்தருக்குள்ள எப்படி நடத்தி இருக்கிறது என்பது குறித்த ஒரு 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 கணக்கு ஒவ்வொரு பெற்றோரும் நீயும் நானும் கத்தருக்கு ஒப்புவித்துதான் ஆகும், ஒப்புவித்துதான் ஆகும். நீ என்னும் பார்க்க உன் குமாரனை மதிப்பானே, வேலையை பார்த்த ஆண்டவர்கள். அதுக்கு பிற்பாடு அவர்கள் ஆசிரியராக இருக்க முடியாது, அந்த சந்ததியை எடுத்து போட்டாங்க. பிள்ளைகளை கவனிக்கும், சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும். பிள்ளைகள் வீட்டில் பைபிள் வாசிக்க வேதம் வாசிக்கிறார்கள், செபிக்கிறார்கள், ஆண்டோட வார்த்தையை சொல்லுகிறார்கள். கவனிக்கும். இதுக்கெல்லாம் நமக்கு என்ன நேரம்? I'm sorry, I don't have enough time. வாரத்தில் அஞ்சு நாள் கணேசத்துக்கு ரெண்டு நாள் மிச்சம் சொன்னா ஓவர் டைம் ஏதாவது இன்னொரு வேலை எங்கேயா இருக்குன்னு தேடி தெரியும். வசதியை கூட்டலாம், பட் இந்த மீன் டைம் லூசிங் அவர் சில்ட்ரன். வாட் எ பிட்டி. எதை நீ சேர்க்க போற, எதை நீ ஆதாயப்படுத்த போற? இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் பிள்ளைகளுக்கு வீடாகுமா? என் பிள்ளைகளுக்கு வீடாகுமா? நாளைக்கு இந்த உலகம் நம்ம பிள்ளைகளை அடிச்சு கொண்டு போறது உன்னுடைய இருதயத்துக்கு, என்னுடைய இருதயத்துக்கு சரியா இருக்குமா? அவருடைய பிள்ளையோட எதிர்காலத்தை எப்படி நீ வைத்திருக்க? உனக்குள்ள எனக்குள்ள என்ன திட்டம் இருக்கு? உன்னுடைய பிள்ளைகளை ஆண்ட உனக்கு ஒரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை, மூன்று தந்த பிள்ளைகளுக்கு கத்தருக்குள்ள எப்படி நடத்த என்ன திட்டம் இருக்கு? நீ என்னவாக மாற்ற போறாய்? எப்படி நடத்த போறாய்? எப்படி உன் விசுவாசத்தை கடத்த போறாய்? It is your responsibility. இது உன்னுடைய பொறுப்பு. இதை நீயும் நானும் கட்டிக்கழிக்க முடியாது. We have to stand before the judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்பாக நீயும் நானும் நின்றுதான் ஆகணும். ஈவன் தோ நான் பிரகசி பிரசங்கிக்கிறோம். இன்றைக்கு தேவன் அறியாத ஒரு சந்ததி இந்த தேசத்தில் எழும்பி பிள்ளையோட விசுவாசத்தை அருமையாக நாம ஊட்டுற விசுவாசத்தை வெளியில உலகம் விழுங்க பார்க்கும், கடுக்க பார்க்கிறோம். இப்படி இப்படிப்பட்ட உலகத்தில் நீயும் நானும் பிள்ளைகளை எவ்வளவு கருத்தாய் கவனிக்கணும் தான். இந்த தேசத்தில் இந்த ஐரோப்பாவில் ரெண்டு தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை வளர்த்து கல்யாணம் கட்டி கொடுத்திருக்காங்க. ரெண்டு தகப்பு தமிழ் சபை இல்லாதவர் ரெண்டு தகப்பன்மார் ஒரு நாள் அவர்களை சந்திக்க விட்டிருந்தது. அவள் ஆண்டு உறுதி செய்வார் அவங்க கூட நான் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளைகள் டொப்பிக்கு நான் கலைக்க போகுது. நான் ஒரு காரியமா போன போது இப்படி கலைச்சு கொண்டிருக்கும் போது பிள்ளைகள் பெற்றோர் டொப்பிக் வந்தது. அந்த ரெண்டு தகப்பன்மாரும் எனக்கு சொன்னது என்ன தெரியுமா? When the parents, பெற்றோர் சரியாக பிள்ளைகள் நடத்தும், அவர்கள் நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தினால் பிள்ளைகள் கத்துக்கொண்டு நினைப்பார்கள். இது அவர்கள் வளர்த்து பிள்ளைகளை கத்தருக்குள்ள ஆளாக்கி சாட்சியாக சொந்தக்கார. எல்லாத்திலும் பார்க்க பெரிய செல்வம் உங்களுக்கு எனக்கு ஆண்டு தந்த பிள்ளைகள். What is your responsibility? பிள்ளை நன்றாய் படிக்கலாம், நல்ல உத்தியத்துக்கு போகலாம், பட்டதாரியா வரலாம், முடிவில் பாதாளம் போகலாம். ஆண்டவருக்கு முன்பாக படிப்பை வைக்காது. அந்த சிஸ்டருடைய சாட்சி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். பெரிய படிப்பு படிக்காட்டாலும் ஆண்டவருக்கு படிப்பு கூட சேர்த்து இருக்க பிள்ளைனா நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். அதுக்குதான் நான் சொல்றேன், முதலாவது ஆண்டவர் வைங்க, ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார். இந்த பாபிலோன் தேசத்துல இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகு தானியேல் போன்றவர்களுக்கு சகல எழுத்துல அறிவில் ஆண்டவர் புத்தி கொடுத்த ஞானத்தை கொண்டு உயர்த்தினார். அவர்களும் மனித தேசத்தில் இருந்தார்கள், அடிமைகளாக போயிருந்தார்கள். இல்லை, நாமளும் மனித தேசத்திற்கும் அடிமைகள் போல இருக்கிறோம். Even though you can, you may have the Dutch passport, but you are the Auslander. You can have the German passport, but I am an Auslander, Auslander. If you go to the airport, you can go to the immigrant, you can go to the airport, you can go to the airport. So, you can go to the airport. Don't lose your children. You can't do that. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்பு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பன் தான் முதலாவது போதகர், அதை மறந்துடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்க கட்டுக் கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஊற்றணும், தேவனுடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு ஊற்றணும், உள்ள செலுத்தணும். அது உங்களுக்கு, this is your responsibility, இது உங்களுடைய கடமை. உழைக்கிறதும் சாப்பாடு போடுறதும் நல்ல உறுப்பு வாங்கி கொடுக்கிறது தான் கடமை. இல்லை, கத்தருக்கு பிள்ளைகளை சரியாக நம்ம வளர்த்திருக்கிறது மிகப்பெரிய கடமை. பாருங்க, குடிங்க பிள்ளைகள், இருத்துங்க, சின்ன பிள்ளைங்க விடாது. ரெண்டரை வயது பிள்ளைக்கு ஜெபிக்க முடியும். இப்பதான் அதில் நான் பார்க்கறேன், 2.5 years என்ற வயது பிள்ளைகளுக்கு ஜெபிக்க முடியும், இயேசுவோட நாமத்தை சொல்ல முடியும், பாட்டு பாட முடியும். ஆண்டவர் அதை கேட்டு சந்தோஷப்படுவார். நாம தான் அந்த சூழ்நிலை இழந்துட்டோம். நம்ம பிள்ளைகளாவது ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுது. இதை கூட சந்தோஷம் நமக்கு வேற என்ன இருக்கு? ஸ்கூல்ல நல்ல மார்க்ஸ் வர்றது சந்தோஷம் தானப்பா, இல்லைன்னு சொல்ல. இட் இஸ் குட், ஃபைன், இட்ஸ் எ கிரேஸ் ஆஃப் காட். ஆனா அதுக்கு முன்பு தேவனுக்கு பிரியமா பிள்ளைகள் நம்ம கண்ணுனா வளர்றாங்களே, அதுதான் பெரிய பாக்கியம். பாரு, தேவனுடைய வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கணும். 4வது காரியம் சீக்கிரம் படிய, சங்கீதம் 34:5.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்டப்படவில்லை.
அடுத்த 4வது காரியம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். 4வது, நாம் பிரகாசம் அடைகிறதற்கு அவரை நோக்கி பார்க்கணும். ஒரு ஆமே சொல்லுங்க. நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? பிரச்சனைகள் வரும்போது யாரை நோக்கி பார்க்கிறோம்? கஷ்டங்கள் வரும்போது யாருடைய முகத்தை தேடுகிறோம்? அது போராட்டங்கள் வரும்போது யாரை முன்னுக்கு வைக்கிறோம்? திங்கமா வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார், அவருடைய முகங்கள் வைக்கப்படும் இல்லையா? அப்ப நாம் பிரகாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல காரியம், நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், அவரை நோக்கி. எந்த சூழ்நிலையிலும் என்னதான் நடந்தாலும், என்னதான் நடக்காவிட்டாலும், எது வந்தாலும் எது வராவிட்டாலும், எது கிடைத்தாலும் எது கிடைக்காவிட்டாலும், அவரை நோக்கி பார்க்கும்போது எந்த சூழ்நிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை நோக்கி பார்க்க அவன் கற்றுக்கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி தன் வாழ்க்கையை மாட்டிக்கொள்ளணும். நலமா இருக்கும்போது ஆண்டவரே நீ நல்லவரன்னு சொல்றோம், ஆனா பள்ளத்தாக்கி நடக்கும்போது நம் கண்களை வேறு பக்கமாக திருப்ப பார்க்கிறோம். தேதரு தண்ணிக்கு மேலே கடலடைகளை பார்த்து தன் பார்வையை திருப்பின போது அந்த பரிதாபம் அவிழ்ந்து போனான். திருப்பி தன்னை பார்வை கிறிஸ்துவ நேராக திருப்பி ஆண்டவரே நீ வெற்றி என்று கூப்பிட்ட போது குழைச்சி கொண்டான். நம்ம வாழ்க்கையில அலைகள் மோதும் போது, பிரச்சனைகள் மோதும் போது, கஷ்டங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கம்பனவுகள் கைவிடும் போது, வியாதிகளோ துக்கங்களோ போராட்டங்களோ, அவரை நோக்கி பார்க்க 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 பார்க்க, அவரை பார்க்க பார்க்க வேண்டியவரை நாம பார்க்க பார்க்க பார்க்க, அவருடைய பிரகாசம் நமக்குள்ளே வருமா பாரு. ஒரு ஆமே சொல்லுங்க. அடுத்தது 5வதா, மத்தி 5:16 படிங்க. மத்தி 5:16 சீக்கிரம்,
மனுஷர்
உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். 5வது, நாம் பிரகாசிக்க நற்கிரியைகள், குட் வொர்க்ஸ், நற்கிரி கிறிஸ்துவுக்குள்ளே நற்கிரியைகளை செய்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறார். இங்க நீங்க இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு நற்கிரியைகளை இயேசு இங்க வெளிச்சத்துக்கு ஒப்புறார். அந்த வசனத்தை வாசித்து பார்த்தா, நற்கிரியைகளை வெளிச்சம் ஒப்புறார், வெளிச்சம் செய்யும் பிரகாசம். இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், உங்கள் நற்கிரியைகள் மனுஷனுக்கு முன்பாக பிரகாசிக்கிறவர். இந்த உலகம் துர்க்கிரியால நிறைஞ்சு போய்கிறது. துர்க்கிரியால நிறைஞ்சு போய்கிற இந்த மனித சமுதாயத்திலே நற்கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய கைமாறு கருதாமல் நம்மளுக்கு உண்டானவர்களை, நம்முடைய நேரங்கள், நம்முடைய காலங்களை மற்றவர்களுக்கு செலவழித்து நன்மை செய்கிற நற்கிரியைகளை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே செய்யும் போது நாம் பிரகாசிக்கிறவர்களாக திகழ்கிறோம். அல்லேலூயா. நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் பரலோகத்தில் பலன் உண்டு என்று ஆலோசிக்கிறோம். மனுஷன் தங்கள் சரத்துல செய்கிற நன்மைக்காவது தீர்மைக்காவது கிறிஸ்துவ நியாயத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று நாம் வேதனை வாசிக்கிறோம். இது நாம் ஒரு காலத்திலே துர்க்கிரியைகளை செய்தோம், தீமைகளை செய்தோம், ஆனா கிறிஸ்து நம்மை தொட்டு விட்டால் இப்பொழுது நாம் நற்கிரியைகளை செய்வோமே. ஒரு அலேலூயா சொல்லுங்கள். துர்க்கிரியைகளுக்கு பயன்பட்ட இந்த கைகளும் கால்களும் வாய்களும் இனிமேல் நற்கிரியைகளுக்கு பயன்படுமே. அலேலூயா. நற்கிரியை செய்கிறவர்கள் வெளிச்சங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த வெளிச்சங்கள் பிதாவுக்கும் மகிமையாக பிரகாசிப்பான்னு சொல்லுவேன். கடைசியாக 6வதாக, தானியேல் 12:3. ஆறாவது, நாம் பிரகாசிக்கிறதுக்கு ஆறாவது காரியம் கடைசியாக தானியேல் 12:3 வாசி.
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும்,
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலும்,
அநேகரை
நீதிக்குட்படுத்துகிறவர்கள்
நட்சத்திரங்களை
போலவும்
என்றென்றைக்கும்
சதா காலங்களில் என்ன செய்வார்களா? பிரகாசிப்பார்கள். சதா காலங்களிலும், சதா காலங்களில் என்ன செய்வார்கள்? பிரகாசிப்பார்கள். நட்சத்திரம் என்ன செய்யும்? சதா காலமும் பிரகாசிக்கும். ஆஹா, த பைபிள் சேஸ். மத்தேயு 13 ஆண்டவர் சொல்றாரு, 13:43 நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பிதாவின் ராஜ்யத்தில் பரலோகத்திலே 13:43 மத்தியிலே சொல்றாரு, நீதிமான்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்ன செய்வார்களா? பரலோகத்தில் பிரகாசிப்பார்கள். உலகினர் ஆமே சொல்லுங்க. என்ன கேளுங்க, இங்க பிரகாசிக்கிறவர்கள் தான் அங்க பிரகாசிப்பார். இங்க பிரகாசிக்காமல் அந்தகாரமாக இருக்கிறவர்கள் அங்க போய் பிரகாசிக்கவே முடியாது. உலகினர் ஆமே சொல்லுங்க. சோ நாம் எல்லாரும் நட்சத்திரங்கள். எப்படி? ஆறாவது காரியம், அநேகரை நீதிக்குட்படுத்தும் போது அவர்கள் ஞானவான். நீதிப்படுத்தும் பாவிகளை கிறிஸ்துவுக்குள்ளே மனம் திரும்ப பண்ணும்போது, பாவிகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் போது நாம் பிரகாசிக்கிற ஒளிச்சுடர்கள் என்று வேதம் சொல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்து நம்மை தொட்டிருக்கார். நாம் இன்னும் அநேகரை இந்த நீதிக்குள்ளே கொண்டு வருவோம். பரலோக ராஜ்யத்தின் நீதிக்குள்ளே கொண்டு வருவோம். கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்த வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் புத்திரராக மாற்ற வேண்டும். நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வார்களா? பிரகாசிப்பார்கள். எங்கே? தேவோட ராஜ்யத்திலே. இந்த பூமியில என்றென்றைக்கும் பிரகாசிக்க முடியாது, ஆனா பரலோகத்திலே இங்கே இயேசுக்காக பிரகாசிக்கிறவர்கள் பரலோகத்திலே என்றென்றைக்கும் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். சரியான ஒரு ஆமே சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீயும் நானும் பிரகாசிக்கணும். This is the purpose of God. இது தேவனுடைய நோக்கம். நீயும் நானும் பிரகாசிக்கும். அதற்கு ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கோம், நாம் இப்பொழுது வச்சிருக்கிறோம். எனக்கு தெரியுமா, தயார். இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை பிரகாசிக்கிறதுக்கு தடை செய்யற காரியங்கள் என்ன, நாம் பிரகாசிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, சிந்தித்து பார்ப்போம், அவைகளை கண்டுபிடிப்போம், அவைகளை அகற்றுவோம், அப்புறப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒருவேளை நீ சொல்லலாம், எனக்கு பிரகாசம் வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு. அது நம்முடைய நினைவு, அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒவ்வொருவரும் கண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு என்று வேதம் சொல்றோம். இயேசு சொல்றார், நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டிய விளக்கு. நம்முடைய வெளிச்சத்தில் அநேகர் இயேசுவை காணவும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க, எழும்பி எழும்பணும், எழும்புனாத்தான் நாம் பிரகாசிக்க முடியும். அவர் நோக்கி பார்த்து நாம் பிரகாசிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு நாம் பிரகாசிக்கலாம். அநேகரை ரட்சிப்புக்குள்ள நீதிக்குள்ள வருடத்தை நாம் பிரகாசிக்கலாம். எனக்கு அறிமானவர்களே, இது நீயும் நானும் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க வேண்டிய காலம். நாம் அந்தகாரமாக இருக்கக்கூடாது.